நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் டீன்.
வணக்கம்.
விக்டோரியா மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுக்கடங்காமல் தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இதற்குரிய தடுப்பு நடவடிக்கைகளாக பல செயற்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இது ஒரு செகண்ட் வேவாக, அதாவது இரண்டாம் கட்ட பரவலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர்? உங்களுக்கு எப்படி படுகின்றது?
இது இரண்டாம் கட்ட பரவலா என்று நாம் முதலில் பார்க்கின்ற பொழுது, உலக சுகாதார மையத்தினால் இரண்டாம் கட்ட பரவல் என்பதற்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற வலைவினக்களத்தை நாம் சற்று நோக்க வேண்டும். உலக சுகாதார மையம் இரண்டாம் கட்ட பரவல் என்பதை இவ்வாறு வரைபடுத்தியிருக்கின்றது. அதாவது, ஒரு தொற்று நோயானது அன்னளவாக அல்லது ஏறக்குறைய முற்று முழுதாக கட்டுப்படுத்தப்பட்ட பின் மீண்டும் பரவுதலின் எண்ணிக்கை அதிகரிப்பது இரண்டாம் கட்ட பரவல் என்று அழைக்கப்படுகிறது. நாம் விக்டோரியா மாநிலத்தில் ஜூன் மாதத்துக்கு முன்பு எமது, அதாவது இந்த வரைபடம் ஃப்ளாட் இன் த கர்வ் என்று புள்ளி விவரங்கள் தெரிவித்தது. நாளாந்தம் அறிவிக்கப்பட்ட கேஸ்களின் எண்ணிக்கை 10 விட குறைவாக இருந்தது. சில நாட்களில் எந்தவிதமான நோயாளிகளும் இல்லாமல் இருந்த எமது மாநிலத்தில் ஜூன் மாதத்திலிருந்து 50 மேற்பட்ட அல்லது 60-70 என்று நோயாளிகளின் எண்ணிக்கை பதியப்படுகின்றது. ஆகவே அந்த வரைவிலக்கணத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இரண்டாம் கட்ட பரவலை நோக்கிய ஒரு நகர்வாகத்தான் இதை நாம் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இதற்கு சாதகமற்ற ஒரு தன்மையும் இங்கு காணப்படுகிறது. என்னவென்றால், ஆரம்பத்தில் நாங்கள் செய்த பரிசோதனைகள் எல்லாம் சிம்டமெட்டிக் பேஷண்ட் என்று சொல்வார்கள், அதாவது நோய் குறிகள் காணப்படுகின்றவர்களுக்கு மாத்திரமே இந்த பரிசோதனைகள் நடத்தப்பட்டது. இப்பொழுது மாஸ் ஸ்கேல் டெஸ்டிங் நடத்தப்படுகின்றது. அதாவது ஹாட்ஸ்பாட் என்று கூறப்படுகின்ற ஏரியாக்களிலும் மாநிலத்தின் சகல பிரதேசங்களிலும் வருத்தங்கள் வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் எல்லோருக்குமாக இந்த டெஸ்ட் செய்யப்படுவதால் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் ஒரு சாத்தியம் கூறு காணப்படுகிறது. ஆகவே இதை நாங்கள் இரண்டாம் கட்ட பரவல் என்று கொள்ளவும் முடியும், கொள்ளாமல் இது ஒரு மாஸ்கேல் டெஸ்ட் நடத்தப்படுவதன் காரணமாக இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றும் கொள்ளலாம்.
ஏனைய மாநிலங்களும் பிராந்தியங்களும் இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சூழலில், விக்டோரியா மாநிலத்தில் ஏன் இப்படி ஒரு பரவல் திடீரென்று வந்தது, அல்லது ஏன் விக்டோரியா மாநிலத்தில் இப்படியான ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது?
இது விக்டோரியாவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலை என்று நாம் தனிப்பட கருதிவிட முடியாது. இது உலகம் பூராவும் காணப்படுகின்ற ஒரு நிலையாகவே நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால், உலக சுகாதார மையத்தினால் இந்த கொரோனாவை பற்றி முதலில் தெரிவிக்கப்பட்ட தரவுகளும் பிறகு தரப்பட்ட தரவுகளுக்கும் இடையில் நிறைய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இந்த நோயுடைய நோய் பற்றும் தன்மை அதிகரித்திருப்பது இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம். அதாவது விரியூலன்ஸ் ஆஃப் த வைரஸ், அந்த வைரஸுடைய நோய் தாக்கத்தின் தன்மை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. அதனுடைய இயல்புகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. முதலாவதாக அதில் முக்கியமான ஒரு கருத்து, இந்த வைரஸ் காற்றிலே தும்மல் அல்லது இருமலில் பரவுகின்ற பொழுது ஒரு 3 மணித்தியாலங்களுக்கு மாத்திரமே இருக்கும் என்று உலக சுகாதார மையம் முதலில் கூறியது. ஆனால் இப்போது அவர்கள் கூறுகிறார்கள், இது 3 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட நேரத்துக்கு காற்றிலே பரவி இருக்கக்கூடும் என்று. ஆகவே அந்த இன்ஃபெக்டிவ் டைம், பரவுகின்ற தன்மையினுடைய நேரம் அதிகரித்திருப்பது இன்னொரு காரணம். இரண்டாவது ஒரு காரணம் என்னவென்றால், உயிரற்ற தளங்களில், அதாவது நான் வயபிள் மெட்டீரியல்ஸ், அதாவது மேசை, கதிரை அல்லது நாங்கள் பாவிக்கின்ற பொருட்கள், இவைகளிலே இந்த வைரஸ் தொற்றுகின்ற பொழுது இது 2-3 நாட்களில் இருந்து 9 நாட்களுக்குத்தான் அந்த தளத்திலே இருக்கும் என்று கூறினார்கள். இதன் காரணமாக நிறைய இடங்களிலே தொற்று நோய்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்படுகின்ற பொழுது 10 நாட்கள் அல்லது 9 நாட்களுக்குத்தான் அவைகள் செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த டயமண்ட் பிரின்சஸ் ஷிப்பில் எடுத்த தகவல்களின்படி இந்த உயிரற்ற தளங்களிலே இந்த வைரஸ் காணப்படுவது 17-20 நாட்கள் என்று நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே இப்படியான சில தகவல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு, அந்த மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு காரணம் விஞ்ஞான ரீதியான சில உண்மைகள் ஆரம்பத்திலே தெரியாமல் இருந்ததா, அல்லது இந்த வைரஸினுடைய தாக்கம், அதாவது மியூட்டேஷன் தாக்கம் அடைந்து இந்த வைரஸ் ஒரு மிகவும் பலமான வைரஸாக மாறியிருக்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அடுத்தது, கட்டுப்படுத்தும் முறைகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மாற்றங்கள். இப்பொழுதுதான் அவர்கள் அந்த ஏசிம்டமெட்டிக் கேரியர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலையை நோக்குகிறார்கள். அதாவது, எந்த விதமான நோய் குறிகளும் இல்லாமல் சுகதேகியாக வெளியே உலவிக் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த வைரஸை காவிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் இந்த நோய் மற்றவர்களுக்கு தொற்றப்படுகிறது என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு, இப்பொழுதும் அந்த கண்டக்ட் ட்ரேசிங் அண்ட் கண்டக்ட் டெஸ்டிங் என்று சொல்லுவார்கள், நோயாளர்களுடன் ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புடையவர்கள் அல்லது நோயாளர்கள் போய் வந்த இடங்களுக்கு போய் வந்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை பற்றிய முழு தகவல்களையும் எடுத்து அவர்களுக்கான டெஸ்ட்டுகளும் செய்வதன் மூலமும் இந்த கட்டுப்படுத்த முறையில் ஏற்பட்ட மாற்றங்களும் அதிகளவு இந்த கேஸ் நம்பர்ஸ் கூடியிருப்பதற்கு ஒரு காரணமாக கொள்ளலாம். மூன்றாவது, இந்த கட்டுப்பாட்டின் அளவு கட்டம் கட்டமாக அமுல்படுத்தப்பட்ட போதிலும் அதில் சில இடைவெளிகள் காணப்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நாடுகளிலே லாக்டவுன் என்பது ஏறக்குறைய ஒரு கர்ஃபியூவாக கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் ஆஸ்திரேலியாவிலே அந்த நிலைமை ஒரு காலத்திலும் கடைபிடிக்கப்படவில்லை. அதாவது, இந்த லாக்டவுனிலே இருந்த லூப் ஹோல்ஸ் காரணமாக மக்கள் நகர்வுகள் போதிய அளவு கட்டுப்படுத்தப்படாததும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது, இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு ஒரு காரணம் ரிஸ்ட்ரிக்ஷன் ஃபேட்டிக் என்று கூறுவார்கள். கட்டுப்பாட்டினால் மக்களிடையே ஏற்படுகின்ற ஒரு மனத்தளர்வும் சோம்பல் தன்மையும், ஏறக்குறைய விக்டோரியாவிலே ஏறக்குறைய 90 நாட்கள் நாங்கள் அனுபவித்தோம். இந்த 90 நாட்களிலும் எங்களது உறவினர்களை சந்திக்க முடியாது, சோசியல் ஃபங்க்ஷன் அதாவது சமூக கூட்டங்கள் அவைகளுக்கு போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லா மக்களுக்கு நிரவியினது. அதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனத்தளர்வும் ஒரு சோகமும் மக்களிடையே ஒரு வயலேஷன் ஆஃப் த ரூல்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது அந்த கட்டுப்பாடுகளை மீற வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது. அதிலும் முக்கியமாக ஆஸ்திரேலியாவிலே 2 முக்கிய நிகழ்வுகள் இந்த வயலேஷன் ஆஃப் ரிஸ்ட்ரிக்ஷனை மிகவும் தளர்த்தியது. முதலாவது, இந்த மதர்ஸ் டே, இந்த அன்னையர் தினம் வந்தபொழுது அநேகமானவர்கள் இந்த கட்டுப்பாடுகளை மீறி தங்களது தாய் தந்தையர்களை உறவினர்களை சந்திப்பதற்காக சென்ற பொழுது அநேகமாக சுகதேகியாக இருந்த நோய்களை காவிக்கொண்டிருந்தவர்கள் நோயற்றவர்களிடத்திலே இந்த நோயை பரப்பியிருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அந்த நிகழ்விலே மெல்பர்னிலே 10,000-க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடினார்கள். இதுவும் ஒரு முக்கிய காரணமாக நாம் கொள்ளலாம். ஏனென்றால் இதற்கு நல்லொரு உதாரணமாக சொல்லப்போனால், 1918-19 உலகத்திலேயே ஏற்பட்ட ஃப்ளூ பேண்டமிக் ஏறக்குறைய 60 மில்லியன் மக்கள் இறந்து போனார்கள். இந்த நிலையிலே மாஸ்க் அணிவதை அந்த நேரத்திலும் உலகம் பூராவும் மிகவும் கட்டாய சேவையாக உலக சுகாதார மையத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருந்த அமைப்பு செய்து வைத்திருந்தது. ஆனால் அமெரிக்காவிலே ஆன்டி மாஸ்க் லீக், அதாவது முகத்திரைக்கு எதிரான ஒரு அமைப்பு என்ற ஒரு அமைப்பு உருவாகி அவர்கள் அமெரிக்காவிலே சில மாநிலங்களிலே ஊர்வலங்களை நடத்தினார்கள். நாங்கள் முகத்திரை அணிய மாட்டோம் என்று கூறினார்கள். அதே போல எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வோல்வோ ரேலிகளும் அமெரிக்காவில் சில மாநிலங்களில் ஏற்படுத்தப்பட்டது. அப்போதுதான் இந்த செகண்ட் வேவ் ஆஃப் த ஃப்ளூ என்டிமிக் அமெரிக்காவிலே ஆரம்பித்து அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தில் ஏறக்குறைய 45,000 மக்கள் இந்த ஃப்ளூ நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு நாளில் 3,000 பேர் இறந்து போனார்கள். ஆகவே இந்த செகண்ட் வேவ் என்பது மிகவும் பயங்கரமானது. அதாவது, முதலாவதாக பரவுகின்ற நோயை விட செகண்ட் வேவினால் ஏற்படுகின்ற நோய் மிகவும் பயங்கரமானதாகவும் அது அதிகளவு சேதம் ஏற்படுத்தப்படக்கூடியதாகவும் அதிகளவு மரணம் சம்பவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் இந்த செகண்ட் வேவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிகவும் கட்டாயமாகும். அடுத்தது, விக்டோரியா மாநிலத்தில் ஒரு சில தொழில் ஸ்தாபனங்களில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அநேகமானவர்களுக்கு பொருளாதார தேவை இருப்பதன் காரணமாக அவர்கள் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அப்படி கட்டாயத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் தங்களதுக்கு நோய் குறிகள் இருந்தும் அவைகளை வெளிப்படுத்தி கொள்ளாது தங்களது வேலை ஸ்தாபனங்களுக்கு சென்று வேலை செய்திருக்கிறார்கள். இவர்களது பொருளாதார கஷ்டங்கள், அடுத்தது இவர்களுடைய தொழில் ஸ்தாபனங்களிலே இவர்களுக்கு விடுமுறை எடுக்க முடியாத நிலைமை காரணமாக இவர்கள் க கட்டாயமாக வேலைக்கு சென்றிருப்பதன் காரணமாகவும் இவர்கள் மூலம் அநேகமானவர்கள் இந்த நோய் பாதித்திருக்கிறது என்பதும் ஒரு உண்மையாகும். மற்ற காரணங்களில் ஒன்று, சாதாரணமாக நோயொன்று ஒருவருக்கு ஏற்பட்டால், அதாவது இந்த ஃப்ளூ வைரஸ் ஏற்படுகின்ற பொழுது அதனுடைய நோயரும்பு காலம் 2 முதல் 3 நாட்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதாவது அந்த வைரஸ் அவருடைய உடலிலே சென்றதிலிருந்து அவருக்குரிய நோய் குறிகள் ஆரம்பிக்கின்ற வரை உள்ள காலத்தையே நோயரும்பு காலம் என்று குறிப்பிடுகின்றோம். இது நார்மலாக less than 72 hours, இது 3 நாட்களுக்கு குறைவு. ஆனால் இந்த கொரோனா வைரஸுடைய நோயரும்பு காலம் 4 முதல் 5 நாட்கள், இது மற்ற ஃப்ளூ வைரஸை விட கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த ஹோட்டல் அடுத்தது இந்த குவாரண்டைன் பண்ணி, அதாவது ஐசோலேஷனில் வைக்கப்பட்டிருக்கின்றவர்களை கண்காணிப்பதற்காக அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அங்கே வேலை பார்த்திருந்தவர்கள், அவர்கள் தாங்கள் ஏசிம்டமேட்டிக், அதாவது நாங்கள் நோயற்ற நிலைமையிலே இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டு மற்ற மக்களோடு சாதாரணமாக பழகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அநேகமானவர்கள் இந்த நோயரும்பு காலத்துக்குட்பட்ட நிலையிலேயே மற்றவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி இருப்பதன் காரணமாக அவர்கள் மூலமாகவும் இந்த நோய் இந்த 2வது வேவை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று நாம் கொள்ளலாம். அடுத்தது நாம் இன்னொன்று முக்கியமாக கருத வேண்டியது ஹேர்ட் இம்யூனிட்டி, அதாவது இயற்கையாக ஏற்படுகின்ற நோய் எதிர்ப்பு தன்மை. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெர்மனண்டான நோய் எதிர்ப்பு சக்தியாக காணப்படுவதில்லை. ஏனெனில் கொரோனா வைரஸானது நோய் எதிர்ப்பை உருவாக்குகின்ற கலங்களை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக காணப்படுகின்றது. மருத்துவ ரீதியாக சொல்ல போனால் இன்டர்லியூக்கின் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நோய் எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய கலங்களை அல்லது அந்த கெமிக்கல் ரசாயன தாக்கங்களை அழிக்கக்கூடிய தன்மை இருப்பதன் காரணமாக இந்த கொரோனா வைரஸுக்கு ஹேர்ட் இம்யூனிட்டி ஏற்படுவது மிகவும் கஷ்டமான ஒரு உடல் தொழிலியாக காணப்படுவதும் ஒரு காரணமாகும். அடுத்தது இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி குறைந்திருப்பதற்கு இன்னொரு காரணம், இந்த கொரோனா வைரஸ் பெரிய அளவிலே மக்களை இன்னும் பாதிக்கவில்லை. அதாவது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்புக்குள் நாங்கள் இந்த கொரோனா வைரஸை கொண்டு வந்திருப்பதன் காரணமாக ஒரு மாஸ் ஸ்கேல் இன்ஃபெக்ஷன் இன்னும் உலகத்தில் ஏற்படாதன் காரணமாக இந்த ஹேர்ட் இம்யூனிட்டியில் நாங்கள் பூரணமாக நம்பிக்கை கொள்ள முடியாது. ஆகவே இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி குறைந்திருப்பதனாலும் இந்த செகண்ட் வேவ் ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.
சரி, அப்படி என்றால் ஒரு 2வது கட்ட பரவல் ஏற்படுவதை நாங்கள் எப்படி தடுக்கலாம் என்றும் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் சொல்லுங்கள் டாக்டர்.
இந்த 2வது கட்ட பரவலை தடுப்பதற்கு 1வது கட்ட பரவலை போலவே நாங்கள் அந்த சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது ஒருவருக்கு இடையிலான தூரத்தை, அதாவது நாங்கள் 1.5 மீட்டர் இடைவெளி விட்டு, அடுத்தது சோசியல் ஹக்கிங் அண்ட் கிஸிங் என்பவற்றை முற்றுமுழுதாக நிறுத்தி கொள்ள வேண்டும். சுகாதார பழக்க வழக்கங்களை மிகவும் கவனமாக கடைபிடிக்க வேண்டும், அதாவது கைகளை கழுவுதல். அதைவிட முக்கியமானது வந்து நான் எசென்சியல் அவுட்டிங், அதாவது தேவை இல்லாத விடத்து வெளியில் செல்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மற்றது வந்து விக்டோரியாவிலே பரவலாக ரேண்டம் டெஸ்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது உங்களுக்கு நோய்க்குறிகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் அநேகமான நேரங்களிலே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீர்கள், அதாவது ஸ்கூலுக்கு போகிறார்கள் குழந்தைகள், பெற்றோர்கள் தொழிலுக்கு போகிறார்கள். ஆகவே நீங்கள் அந்த ஏசிம்டமேட்டிக் கரியர், நோய்க்குறிகள் வராத ஒரு கரியராக, நோயை காவுகின்றவராகவும் இருக்கலாம். ஆகவே இந்த மாஸ் ஸ்கேல் டெஸ்டிங்கிலே நீங்களும் போய் உங்களை பரிசோதனைக்குட்படுத்தி அதன் முடிவை அறிந்து கொள்வது உங்களுக்கும் அடுத்தது மற்றவர்களுக்கு அந்த நோய் வராமல் தடுப்பதற்கும் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அடுத்தது அவேர்னஸ், அதாவது சில நேரங்களில் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற இன்னொரு பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்கிறது. சாதாரணமாக ஆங்கிலத்திலே அதிகளவு திறமை குறைந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவேர்னஸை ஒவ்வொருவரும் ஏற்படுத்த வேண்டியதும் கடமையாகும். இல்லாதவற்றையும் விட முக்கியம், ஆஸ்திரேலியன் அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் இன்டர்நெட் அப்ளிகேஷனை உங்களது ஃபோனிலே டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த கொரோனாவிலிருந்து தவிப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இதற்கு இன்னொன்று சொல்லப்போனால், 2003ஆம் ஆண்டிலே சார்ஸ் வைரஸ் வந்தபோது உலகத்தின் ஒருமித்த செயற்பாட்டின் காரணமாகவே ஒரு குறைந்த காலத்துக்குள் சார்ஸ் வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதே போல இந்த கொரோனா வைரஸையும் நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாக இருந்தால் எல்லோரும் உணர்ந்து
நடந்து கொண்டால் நாங்கள் அதை எமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம்.
மிக்க நன்றி டாக்டர் டீன், தெளிவான விளக்கத்தை தந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.